السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فونا كلمة بعد سلنا عن بندج كوتا كلاس روتينا آية كاها بلوشي كودي نيرتلا سامن شيء بندي ورو اندور بيشتة بعض. அதுல முக்கியமாக ரெண்டு விஷயம். நாங்க உழு செஞ்சு கொண்டு போயிட்டு மருந்து போடக்கூடிய நேரத்துல எங்களுக்கு மருந்து போடக்கூடியது ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால், அந்த பெண் எங்கட உடம்ப நேரடியாக தொட்டால் எங்கட உழு முறிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாங்க உழு இல்லாம பேண்டேஜ் போட்ட மாதிரி இருந்தா நாங்க என்ன சத்தம் வரும். அது இல்லாம நேரடியாக உடம்புல அவங்களோட கைப்படாம க்ளவுஸ் போட்டுக்கொண்டு அப்படிகள் நடந்திருந்தால் அது பிரச்சனை இல்லை. அது ஒரு விஷயம். அடுத்தது தயமும் செய்ய வேண்டி வருது. இந்த தயமும் என்பது காயமுள்ள இடத்துல மண்ணை தொட்டு தடாவுறது அல்ல. தயமும் என்றால் அது என்ன சந்தர்ப்பத்தில் தயமும் செய்ய வேண்டி வந்தாலும் அது மண்ணில் கையை அடித்து முகத்தையும் முழங்கையுட உட்பட ரெண்டு கையையும் மண்ணால தடாவுறதுக்கு பேர் தான் தயம். காயம் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காயம் காலில் இருக்குது, இந்த நேரத்தில் அந்த காலில் உள்ள புண்ணுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய பெண்டேஜை பிளாஸ்டரை மண்ணால தடாவுறதுக்கு பேர் தயமும் இல்லை. அது தடாவி ஒன்றும் நடக்க போறது இல்லை. அதாவது அதே மாதிரி காயம் தலையில இருக்குது, இந்த நேரத்தில் நாங்கள் தலையில போயிட்டு மண்ணை போட்டு தடாவணும்னு சொல்லி இல்லை. எந்த இடத்துல தயமம் செய்ய வேண்டி வந்தாலும் தயமத்துடைய உறுப்புகள் அது முகமும் இரண்டு கைகளும் தான். எனவே எப்பெப்ப தயமம் செய்ய வேண்டி வருதோ அந்த நேரத்தில் மண்ணில் நாங்கள் கையை அடித்து சுத்தமான புழுதி உள்ள மண்ணில் கையை அடித்து முகத்தை தடாவுறதோட முழங்கை உட்பட ரெண்டு கைகளையும் மண்ணால் தடாவிக் கொள்வது, இதுக்கு பேர் தான் தயமம். இந்த குள்ள பாடத்தில் குளிப்பு, அதனுடைய சட்டங்கள், அதனுடைய வகைகள் என்ற தலைப்பு. முதலாவது குளிப்பன்னு சொன்னால் எல்லாரும் குளிக்கிறாங்க, அந்நிய மக்களும் குளிக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய குளிப்பு நீயத்தோடு இருக்கு. முஸ்லீம்களுடைய குளிப்பு நீயத்தோடு இருக்கு. சும்மா நீயத்தில்லாமல் குளிக்கிறது உடம்ப சுத்தமாக்கி கொள்றதுக்கு, அதே மாதிரி உடம்பு சூடாக்கிறது கொஞ்சம் குளுமை எடுத்துக்கொள்ளணுன்றதுக்காக குளிக்கிறது, இது விஷயம் வேற. அது இல்லாம நன்மை கிடைக்கிற குளிப்பு ரெண்டு வகையா இருக்கு. நன்மை கிடைக்கக்கூடிய குளிப்பு ரெண்டு வகை, ஒன்று பரலான குளிப்பு, இன்னொன்று சுன்னதான குளிப்பு. அப்ப குளிப்பு என்பது மார்க்கத்துல உள்ள ஒரு சட்டம். அது சுத்தத்துக்காக குளிச்சாலும் அது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி தொடக்க நீக்கிறதுக்காக குளிச்சாலும் அது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன்லயும் குளிப்பு பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன வயுஹிப்புல் முதத்தஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான், சுத்தமாக கூடியவர்களையும் நேசிக்கிறான். இப்ப சுத்தம் என்பது முஸ்லிம்களுடைய சுத்தம், உலு குளிப்பு இந்த இரண்டை கொண்டும் தான் உண்டாகும். எனவே குளிப்பதும் சுத்தம் தான், உலு செய்வதும் சுத்தம் தான். அதே மாதிரி ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லீம்ல வருது, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின் ஐயத்தில ஃபீ குல்லி சபஅத்தி அய்யாமின் யௌமன். ஒவ்வொரு முஸ்லிமும் ஏழு நாள்களில் ஒவ்வொரு ஏழு நாளுக்கும் ஒரு நாள் குளிப்பது அவர் மீது கடமையாகும். அந்த நாள் அவர் தன்னுடைய தலையையும் முழு உடம்பையும் கழுவி கொள்ள வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு ஏழு நாளைக்கும் ஒரு தடவை குளிக்கிறது அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத். இது பரவாயில்லை என்பதை வேற ஹதீஸ்கள் மூலமாக விளங்குது. இது வந்து ஏழு நாளை கொடுக்க குளிக்கிற இந்த குளிப்பு அது ஜும்மாவுடைய குளிப்புன்னு தான் உலமாக்கள் சொல்றாங்க. அடுத்தது இந்த குளிப்பினுடைய பிரயோசனங்களும் நுணுக்கங்களும் நிறைய இருக்குது. அதுல சிலது ஒன்று நன்மை கிடைக்கும், குளிக்கிறதன் மூலம் நன்மை கிடைக்கும். ஏன், மேலே சொல்லப்பட்ட முறைப்படி நீயத்தை வச்சு குளிக்கிறது குளிக்கிறதோட இபாதத், இபாதத்தை அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வாரத்தை என்றதுக்காக வேண்டி செஞ்சால் அங்க பெரிய நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானுடைய பாதி என்று சொன்னாங்க. அப்ப குளிப்பு சுத்தத்தில் அடங்குது. எனவே குளிச்சுக் கொண்டது ஈமானுடைய பாதை என்றால் அதுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தது சுத்தம் உண்டாகும். உடம்பு அழுக்குகளை விட்டும் அசுத்தங்களை விட்டும் துருவாடைகளை விட்டும் சுத்தமாகுவது உண்டாகும். இது குளிப்பின் மூலமாக ஏற்படும். அப்ப இதுக்காக குளிச்சு கொடுறத பத்தி புகாரி முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மக்கள் அந்த காலத்துல வேலை செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். தங்களோட வேலைகளை தாங்களே செஞ்சு கொள்வாங்க. வலம் எப்பும் லகும் குபாக்கும், அவர்களுடைய வேலையை அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு அடிமைகளோ அல்லது கூலிக்காரர்களோ இருக்கல்ல. அப்ப அவங்களோட வேலைகளை தாங்களே தான் செஞ்சு கொள்ள வேணும். அப்ப அதனால பகான எப்பூனு லகும் தகலும், அதனால் அவர்களுடைய உடம்புல வாசங்கள் இருந்து கொண்டிருக்கும், அதாவது துருவாடைகள் இருந்து கொண்டிருக்கும். வேலைகள் அவங்களே செய்ததுனால உடம்பு நாசம் அடிச்சு இருக்கும். அப்ப அந்த நேரத்துலதான் அந்த மக்களை பார்த்து சொல்லப்பட்டது, லவே தசருக்கும் யோமல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள்ல நீங்க குளித்து கொண்டால் நல்லமே அப்படி என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு மாதிரி ஜும்மாவுடைய நாளைக்காக வேண்டி நீங்க குளிச்சு கொண்டா நல்லமே அப்படி என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. அப்ப ஜும்மாவுடைய நாள்ல குளிக்கிறது இந்த துருவாடைய போக்கி கொள்றதுக்காக என்றது அது விளங்கு. அடுத்தது உடம்புல உற்சாகம் ஏற்படும். குளிக்கிறதன் மூலம் உடம்புல ஒரு உயிரோட்டம், ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சி ஏற்படும். அது எங்களுக்கு கண்கூடாக பாக்குறது கேளு. உடம்பு சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல, சோம்பேறியாக இருக்கக்கூடிய நேரத்துல குளிச்சால் உடம்புல ஒரு உற்சாகம் ஏற்படும் என்பது எங்களுக்கு விளங்குது. குளிக்கிறதுனுடைய பிரயோசனங்கள் இது உண்டு. இதே மாதிரிதான் கடினமான வேலைகள் செஞ்சதுக்கு பிறகு அல்லது உடலுறவில் ஈடுபட்டதுக்கு பிறகு குளிக்கிறதும் அதனுடைய நுணுக்கங்களே மிகவும் உண்டுதான். உற்சாகம் ஏற்பட்டது, உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி உயிரோட்டம் ஏற்பட்டது.
www.acmyc.com.
அடுத்த குளிப்பின் வகைகள். குளிப்பு வந்து ரெண்டு வகைப்படும் உண்டு, பரதான குளிப்பு, அடுத்து சுன்னத்தான குளிப்பு. பரதான குளிப்பு என்றால் எந்த இபாதத்தை செய்யறதுக்கு உடம்பு சுத்தமாக இருக்கிறது நிபந்தனையோ அந்த இபாதத்தை செய்யறதுக்கு குளிக்கிறது பரதான குளிப்பு. சில இபாதத்தை செய்யறதுக்கு சுத்தம், உடம்பு சுத்தமாக இருக்கிறது நிபந்தனை. தொழுகிறதுக்கு ஒருவர் உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். சிறிய தொடக்கிலிருந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும், பெரிய தொடக்கிலிருந்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். சிறிய தொடக்கிறது சுத்தமாக இருக்கிறதுக்கு உலு வைக்கப்பட்டிருக்குது, பெரிய தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு குளிப்பு வைக்கப்பட்டிருக்குது. அப்ப ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகிறதுக்கான காரணங்கள் நாலு. நாலு காரணங்களினால் ஒருவருக்கு குளிப்பு கடமையாகும். ஒன்று ஜனாபத், ஜனாபத். அடுத்தது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹயர் மாதவிடாய். அடுத்து விலாது, மூணாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிள்ளை பேரு அந்த ரத்தம் வெளியாகுவது. அதே மாதிரி பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மரணம், மவுத். இந்த நாலு காரணங்களினாலும் ஒருவருக்கு குளிப்பு வாஜிபாகும். ஜனாபத் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படும். ஹயர் விலாது, மாதவிடாயும் பிள்ளை பேரும் அது பெண்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். மூத் என்பது அது எல்லாருக்கும் ஏற்படும். மூத்தானா எங்களுக்கு குளிக்க இயலாது, குளிப்பாட்டப்படும். அது ஜனாசாவுடைய பாடத்துல விபரமாக வரும். இங்கே ஜனாபத் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஜனாபத் என்றால் அதனுடைய மொழி கருத்து தூரமாகுதல், விலகி இருத்தல் என்றுதான் கருத்து அதனுடைய. அப்ப ஒருவருக்கு ஜனாபத் ஏற்பட்டால் அவர் தொழுகையிலிருந்து தூரமாக இருக்கிறார், விலகி இருக்கிறார். அப்ப அதனால ஜனாபத் என்றதுக்கு சொல்லப்படுது என்ற காரணம் சொல்லப்படும். ஜனாபத் ஏற்பட்டதுக்கான காரணம் ரெண்டு, ஜனாபத் ஏற்பட்டதுக்கான காரணம் ரெண்டு. அதில் ஒன்று ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த காரணத்தின் மூலமாவது இந்திரியம் வெளியாகுது. இந்திரியம் வெளியானால் அவருக்கு ஜனாபத் ஏற்பட்டிருக்குது. அந்த இந்திரியம் வெளியாகிறதுக்கான காரணம் அது இஹ்திலாமாக இருக்கலாம். இஹ்திலாம் என்றால் என்னது? இஹ்திலாம் என்றால் ஆணும் தான் பெண்ணும் தான் கனவுல உடலுறவு கொள்வதாக காணுவது, உடலுறவு கொள்ற மாதிரி கனவு காண்றது, இதுக்கு பேர் இஹ்திலாம். இப்படி கனவு கண்டு ஒருத்தருக்கு கனவுல தூக்கத்துல வச்சு அவருக்கு இந்திரியம் வெளியாகிட்டால் அங்கு குளிப்பு வாஜிபாகும், அவருக்கு ஜனாபத் ஏற்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்திரியம் வெளியானால் குளிப்பு வாஜிபாகும், ஜனாபத் ஏற்பட்டிருக்குது. அதே போல கணவன் மனைவியை அல்லது அந்நிய பெண்களை யாராயிட்டும் இச்சையோடு பார்த்த நேரத்துல இந்திரியம் வெளியானால் ஜனாபத். அதே மாதிரி இன்பம் தரக்கூடிய காட்சிகளை சிந்திச்சு கொண்டிருக்கிறார், யோசிச்சு கொண்டிருக்கிறார். இதன் மூலம் ஒருத்தருக்கு இந்திரியம் வெளியானால் அவருக்கு ஜனாபத் ஏற்படும். இதெல்லாம் ஜனாபத். ஜனாபத்துக்குரிய ஒரு காரணம் இந்திரியம் வெளியாகுது. என்ன காரணத்தின் மூலமாவது இந்திரியம் வெளியாகிவிட்டால் அங்கு குளிப்பு வாஜிபாகும். இதை உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா நபிட்ட வந்து கேட்டாங்க. அது உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா நபிட மனைவி சொல்றாங்க. உம்மு சுலைம், உம்மு சுலைம்னு சொல்றது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாய். அப்ப இவங்க வந்து நபிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹு தஆலா உண்மையை சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான், ஹக்கண்டால் அதை சொல்றதுக்கு அல்லாஹ் வெக்கப்படக்கூடியவன் இல்ல. அதனால ஃபஹல் அலல் மர்அத்தி உஸ்லுன் இதஹ்தலம, ஒரு பெண் இஹ்திலாம் ஆகிவிட்டால், ஒரு பெண்ணுக்கு இஹ்திலாம் ஏற்பட்டு விட்டால் குளிப்பது கடமையா என்று சொல்லி உம்மு சுலைம் வெக்கப்படாம நபிட்ட கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் இதா ரஅத்தில் மா, ஆம், அவள் நீரை பார்த்தால் குளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது இஹ்திலாம் என்பது கனவுல உடலுறவு கொள்வதாக காணுவதுதான் இஹ்திலாம் என்றால். உடலுறவு கொள்வதாக கண்டதுக்கு பிறகு சில வேளை இந்திரியம் வெளியாக இருக்கலாம் அல்லது வெளியாகாமல் இருக்கலாம். வெளியாகாமல் இருந்தால் குளிப்பு கடமை இல்லை. அப்படி காண்றதுனால குளிப்பு கடமையாகிறது இல்லை. கண்டோ காணலையோ தூக்கத்துல இந்திரியம் வெளியாக இருந்தால் அப்பொழுதுதான் குளிப்பு கடமையாகும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணும் தூக்கத்துல உடலுறவு கொள்வது போல கனவு கண்டு எலும்பி பார்க்கக்கூடிய நேரத்துல அதாவது இந்திரியம் வெளியாகிறத கண்டால், இந்திரியம் வெளியாக இருக்கிறது விளங்கினால் அங்க குளிப்பு வாஜிபாகும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, ஒரு ஆம்புல தூங்குறாரு, தூங்கி எழுப்பி பார்த்தால் உடுப்புல ஈரம் பட்டிருக்குது, ஆனால் அவருக்கு இஹ்திலாமுடைய நினைவு ஒன்றும் இல்லை. தூக்கத்துல வச்சு உடலுறவு கொண்டதாக எந்த நினைவும் அவருக்கு இல்லை. எழுப்பி பார்த்தால் ஈரம் இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, அவர் குளிக்க வேணும், ஈரம் இருக்குது, குளிக்க வேணும். அதே மாதிரி இன்னொரு ஆளை பத்தி கேட்கப்பட்டது, அவர் எஹ்திலாமான மாதிரி காண்றார், அதாவது கனவுல உடலுறவு கொள்வதாக காண்றாரு, ஆனா எழுப்பி பார்த்தா எந்த ஈரலிக்கும் இல்லை, உடம்புல எதுவும் வெளியான மாதிரி விளங்குதில்ல. நபி அவங்க சொன்னாங்க, குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி என்ன, இது ஒரு ஆம்புலைய பத்தி கேட்கப்பட்டது. கனவு காண்றதல்ல விஷயம், எழுப்பி பார்க்கக்கூடிய நேரத்துல ஈரம் இருந்தால் அப்பொழுதுதான் அங்க குளிப்பு வாஜிபாகும். உம்மு சுலைம் அங்க அப்ப கேட்டாங்க, முன்னுக்கு சொல்லப்பட்ட அதே பெண் தான் கேட்டாங்க, இதே விஷயத்த ஒரு பெண்ணும் கண்டால் அவளுக்கும் குளிப்பு கடமையான்னு கேட்டான். நபி அவங்க சொன்னாங்க, பெண்கள் ஆண்களின் உடன்பிறப்புகள், பெண்கள் ஆண்களோட சேர்ந்து பிறந்தவங்க தான். படைப்பு அமைப்புலையும் உடல் அமைப்புகள்லையும் இயல்புகள்லையும் குணங்கள்லையும் ஆண்களை போலவர்கள், ஆண்களை போல உள்ளவர்கள் தான். எனவே அந்த பெண்களுக்கும் இதே நிலம் ஏற்பட்டார். அதாவது கனவுல காண்றது மாத்திரமல்ல, எழுப்பி பார்த்தால் ஈரம் விளங்கி ஈரம் விளங்குது என்றால் அப்ப குளிப்பு கடமையாகும். இது வந்து இந்திரியம் வெளியாகுவதன் மூலம் குளிப்பு கடமையாகும். இதுக்கு பேர் ஜனாபத்துன்னு சொல்லப்படும். அதே மாதிரி ரெண்டாவது ஜிமான் சொல்லப்படக்கூடிய உடலுறவு, உடலுறவு கொண்டால் இந்திரியம் வெளியாகாவிட்டாலும் பரவாயில்லை, குளிப்பு கடமையாகும். உடலுறவு கொண்ட ஆனா இந்திரியம் வெளியாகல, ரெண்டு பேருக்கும் வெளியாகல, ரெண்டு பேருக்கும் குளிப்பு கடமையான உடலுறவு கொண்டா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸ்ல ஒரு ஆண் மனைவியினுடைய நாலு உறுப்புகளுக்கும் இடையில உட்கார்ந்து முயற்சி செய்தால் அவர் மீது குளிப்பு கடமையாகும் என்று சொன்னாங்க. அவருக்கு இந்திரியம் வெளியாகாவிட்டாலும் சரியன்னு சொன்னாங்க. அப்படி என்றால் பெண் உறுப்புல ஆண் உறுப்பு நுழைவிக்கப்பட்டால் குளிப்பு கடமையாகும். அது இந்திரியம் வெளியானாலும் சரி, வெளியாகாவிட்டாலும் சரி, அது மாத்திரம் போதுமானது. வேற ஹதீஸ்ல வருது, வமஸ்தல் ஹிதான் ஹிதான் ஃபக்கத் வஜபல் உஸுல், ஆணுடைய அதாவது ஹத்னா செய்யப்பட்ட பகுதி பெண்ணுடைய ஹத்னா செய்யப்பட்ட அந்த உறுப்புக்குள்ளே அதை தொட்டால் குளிப்பு வாஜிபாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே அங்க வந்து இந்திரியம் வெளியாகாட்டிலும் சரி, உடலுறவு ஏற்பட்டால், உடலுறவு என்பது ஆணுடைய உறுப்பு பெண்ணுடைய உறுப்புக்குள்ள நுழைவிக்கப்படுவது, இது நடந்தால் குளிப்பு வாஜிபாகும். அப்ப இது இதுதான் ஜனாபத்துன்னு சொல்லப்படும். ஜனாபத்துன்னு சொல்லி ரெண்டுக்கும் சொல்லப்படும். உடலுறவு ஏற்படல, இந்திரியம் வெளியாகுது, என்ன முறையில் இந்திரியம் வெளியானாலும் அது ஜனாபத். அதே நேரத்துல இந்திரியம் வெளியாகல, உடலுறவு ஏற்படுது, அப்பயும் அது ஜனாபத். ஜனாபத் வந்து குளிப்பு வாஜிபாக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்தது ஹயல் நிபாசை பொறுத்தவரை அது பெண்களுக்கு தான், அதனால அது இங்கே விபரமா சொல்லப்படல. மௌத்துடைய விஷயம் அது வந்து ஜனாபத்துடைய பாடத்துல வரும். அடுத்து இப்ப குளிப்பு வாஜிபானால், இப்ப ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜனாபத்தின் மூலம், பெண்களுக்கு ஹயல் நிபாசின் மூலம் குளிப்பு வாஜிபானால் சில விஷயங்கள் ஹராமாகும், சில விஷயங்கள் ஹராமாகும். தொழுவது ஹராம். ஒருத்தருக்கு இப்படியான முறைகள்ல குளிப்பு வாஜிபா இருக்குது, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஜனாபத் ஏற்பட்டிருக்குது, அல்லது பெண்களுக்கு ஹைல் ஏற்பட்டிருக்குது, அல்லது நிபாஸ் ஏற்பட்டிருக்குது, தொழுவது ஹராம், தொழிலாது, தடை செய்யப்பட்டிருக்குது. சுத்தமாகும் வரைக்கும் தொழிலாது, பரவும் தொழிலாது, நபிலும் தொழிலாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தக்ரபு ஸலாத வஅன்தும் சுகாரா, நீங்க போதையொடிக்கும் பொழுது தொழுகைக்கு பேசிடவானும், ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்க என்ன சொல்றன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னா போதை தெளியும் வரைக்கும் தொழிலாது, போதையோட தொழிலாது. வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின், அதே போல ஜுனுபாளிகளாகவும் நீங்க தொழுகைக்கு போகவானும், தொழுமிடத்துக்கும் போகவானும், தொழுமிடம் மஸ்ஜித். ஜுனுபாளியாக இருந்து கொண்டு ஜனாபத் ஏற்பட்டு அவருக்கு தொழுகைக்கும் போக இயலாது, தொழுமிடம் மஸ்ஜிதுக்கும் போக இயலாது, மஸ்ஜிதுல போயிட்டு தங்க இயலாது. ஆனா இல்லா ஆபிரி சபீலின், நீங்க மஸ்ஜித கடந்து போறனா போகலாம். ஒரு இடத்துக்கு போறதுக்கு மஸ்ஜித் வழியாகத்தான் போகணும், அவருக்கு அப்படி கடந்து போகலாம், அதுல தங்க இயலாது, மஸ்ஜித்ல உட்கார இயலாது, தங்கி நிக்க இயலாது. அப்படி அவர் அப்படி போகணும்டா போறது கேளு, அல்லாஹ் தரத்துடன் இல்ல ஆபிரி சபில், மஸ்ஜித கடந்து போறவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுல மஸ்ஜித்ல நீங்க தங்க இயலாது. ஹத்தா தடுப்பு குளிச்சுக்கணும் வரைக்கும் இந்த சட்டம் இருக்குது. அடுத்தது மஸ்ஜித்ல தங்குறது, மஸ்ஜித்ல உட்கார்றது, இதெல்லாம் ஒன்றுதான், மஸ்ஜித கடந்து போற பிரச்சனை இல்லை. மூணாவது தவாப், காபாவை சுத்தி தவாப் செய்யறது. அது பரலான தவாப்பாக இருக்கலாம், சுன்னத்தான தவாப்பாக இருக்கலாம். தவாப்பும் தொழுகையை போலதான், அது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். நபி அவங்க சொன்னாங்க, தவாப்பு வில் பை சலாத்து, பைத்துல்லாவை தவாப் செய்வது தொழுகை தான். பேசினாலும் நல்லதல்லாத வேறதையும் பேச வேண்டாம் என்று சொன்னாங்க. அப்பத்தர் ஜுனுபாலியாக இருந்து கொண்டு காபுத்துல்லாவை தவாப் செய்ய இயலாது, பரலான தவாப்பா இருக்கலாம், நக்கிலான தவாப்பா இருக்கலாம். அடுத்தது குர்ஆன் ஓதுறது, கிராத்து குர்ஆன், குர்ஆன் ஓதுவதும் ஹராம். குர்ஆன் ஓதுறதுண்டிக்குது, குர்ஆன் தொட்டுறதுக்குது, சுமக்கிறதுக்குது, நல்லா வித்தியாசம் விளையும் கொள்ளும். இப்ப குர்ஆன் ஓதுறதுண்டா என்னது, சூரா பாத்தியா மனப்பாடம், இன்னும் சில சூராக்கள் மனப்பாடம், மனப்பாடத்தில் ஓதுறார், மனப்பாடத்துல கூட ஓதையிலாது. குர்ஆன் தொடையமில்ல, தூக்கியம் இல்ல, குர்ஆன் குழு இல்லாம தொடையமேலா தூக்கியமேலா, பெரும் தொட கூட அது நிச்சயம் தூக்கவே இல்லாது, தொடையும் இல்லாது. அதே நேரத்துல குர்ஆன் ஓதுறது, ஒருத்தர் சூரா ஃபாத்தியா ஓத போறார், ஆயத்துல் குர்சி ஓத போறார், குர்ஆன் இவருக்கு ஜுனுபா இருந்து கொண்டு ஓதையிலார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன், ஹைல் ஏற்பட்ட பெண்ணோ ஜுனுபாலியோ குர்ஆனில் எதையும் ஓத முடியாதுன்னு சொன்னாங்க, திருமிதியுடைய ஹதீஸ். அப்ப குர்ஆன் ஓதுறதுனா என்னது, நாவால குர்ஆனுடைய வார்த்தை உச்சரிக்கிறது, குர்ஆனுடைய வார்த்தை நாவால் உச்சரிக்கப்படுது, எழுத்துகள் மொழியப்படுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று குறைஞ்சது எங்கட காது கேட்கறதாக இருந்தாலும் சரி, மெதுவாக மொழிஞ்சாலும் மொழியப்பட்டால் அது ஓதுதல் தான், ஓதக்கூடாது. ஆனால் ஒருத்தருக்கு குர்ஆன் உள்ளத்தால் ஓதலும், உள்ளத்தால் ஓதுறனா என்னது, ஒருத்தர் மனப்பாடமான ஒரு சூறா உள்ளத்தால் அப்படி ஓட்டி கொண்டு போறாரு, பிஸ்மில்லா நாவால மொழிகிறார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு, உள்ளத்தால் அவர் மனப்பாடத்தில் ஓதுறாரு, உள்ளத்தால் ஓதுறார், உள்ளத்தால் ஓதுறார் என்றால் வார்த்தை மொழியப்படாமல், வார்த்தை உச்சரிப்பு வெளியே வராம உள்ளத்தால் அதை நினைவுல அப்படியே கொண்டு போறாரு, அது பிரச்சனை இல்லை. காரணம் அது ஓதுதல்னு அதுக்கு சொல்லப்பட மாட்டாது. அதே மாதிரி குர்ஆனுடைய திக்ருகள் வரும். சில திக்ருகளுக்கு குர்ஆன் லிகிரு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆகிரதி ஹஸனதன் வகினா அஸாபன்னார், அது வந்து குர்ஆன் தான், துஆவும் தான். இப்ப இத ரெண்டு மாதிரி பாவிக்கலாம், குர்ஆன் என்று ஓதினால் கூடாது, துஆன்னு சொல்லி கேட்டால் ஏழு. அதை நாங்க துவாவாக நாங்க நினைச்சு கொண்டு ஓதினால் ஓதலாம், ஆனா குர்ஆன் ஒரு ஆயத்து தான், அதை துவாவண்டி நினைச்சு கொண்டு ஓதினால் ஓதேலும், அதை குர்ஆன் நினைச்சு கொண்டு ஓதினால் அது ஓதலாது. எங்கட எண்ணத்தை பொறுத்துதான் அதனுடைய முடிவு வரும். அதே மாதிரி குர்ஆன்ல வருது, சுப்ஹான அல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். ஒருவர் வாகனத்துல பயணி வாகனத்துல சவாரி செய்யும் பொழுது, எந்த ஒரு வாகனத்துல சவாரி செய்யும் பொழுது இப்படி ஓதுவது விஷயமாக வருது. அப்ப இது வாகனத்துல பயணிக்கக்கூடியவர் ஓதுறதுன்னு தனர் துவா, இது குர்ஆனும் தான். இப்ப இதை வந்து ஒருத்தர் ஓதுறாரு, துவாவண்டு ஓதுறாரு, திக்ரண்டு ஓதுறாரு, பிரச்சனை இல்லை. ஆனா இது குர்ஆன் சொல்லி ஓதுறது அவருக்கு ஹராமாகும். இதே மாதிரி இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன், இது குர்ஆன்ல வந்த வார்த்தை. இத குர்ஆன் ஒருத்தர் ஜுனுபோட மொழிகிறாரு அவருக்கு ஹராம், ஆனா அதே நேரத்தில் திக்ரன்னு சொல்லி கொண்டு நினைப்புல மொழிகிறாரு அதுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது குர்ஆன தொடைய மேலாது தூக்கிய மேலாது, குர்ஆனுடைய தால தொடைய மேலாது எதுவும் சேர்த்துக்க இயலாது. லாயமஸ்ஹு இல்லல் முத்தஹரும், குர்ஆன சுத்தமான தவிர வேற யாருக்கும் தொடையிலாதுன்னு சொல்லப்பட்டது. அப்ப ஆனால் அதே நேரத்துல நாங்க பேக்ல சாமான் எல்லாம் போட்டிக்கிறோம், பயணம் கொண்டு போறதுக்கு நிறைய பேக்ல நிறைய சாமான் போட்டிக்கிது, அதுல நாங்க குர்ஆனும் கொண்டு போக போறோம். இந்த நேரத்துல அந்த குர்ஆன சாமான்களோட சேர்த்து தூக்குறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கு குர்ஆன தூக்குறன்னு சொல்லப்பட மாட்டாரு. இவர் சாமானத்தை தான் தூக்குறாரு, பேக் தான் தூக்குறாரு, அதுக்குள்ள குர்ஆன் இருக்குது. இந்த குர்ஆன தூக்குறன்னு சொல்லி எப்ப தனியாக வருமோ அப்பதான் அது கூடாதாகும். அது இல்லாம அவருடைய பேக்ல சாமான் இருக்குது, அந்த சாமனுக்குள்ள உண்டாக குர்ஆனும் சேர்ந்து இருக்குது, அப்ப பிரச்சனையாகிறது இல்லை. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் குளிப்புடைய வகைகள் இருக்குது. அதே மாதிரி ஹைதுடைய நேரத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான், இது பெண்களுக்குரிய விஷயமாக இருந்தாலும் ஆண்கள் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஹைதுடைய நேரத்துல நிபாசுடைய நேரத்துல ஹராமானவைகள் இப்ப சொல்லப்பட்டவைகள் எல்லாம் வரும். கூடுதலாக ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் கணவன் அந்த பெண்ணோட உடலுறவு கொள்ற விஷயம். ஹைதுடைய நேரத்துல நிபாசுடைய நேரத்துல கணவன் மனைவியோட உடலுறவு கொள்வது ஹராம். அது உடலுறவு கொண்டாலும் சரி, அல்லது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் சுகம் அனுபவிப்பதாக இருந்தாலும் சரி ஹராமாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான், ஹைலுடைய காலத்துல பெண்களை நீங்கள் விலகியிருங்கள், வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் ஹைல் சுத்தமாகும் வரைக்கும் நீங்க நெருங்கவானம். அப்படி என்றால் உடலுறவின் மூலம் நெருங்கவானம். பைன் ததஹர்ன ஃபஅதூஹுன்ன மின் ஹைது அமரக்குமுல்லாஹ், அவங்க குளிச்சு கொண்டா அதுக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஏவினபடி அந்த பெண்களை நெருங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப எனவே இங்க வந்து கணவன்மாறு மனைவிமாரோட ஹைலுடைய மாதவிடாய் ஏற்பட்ட காலத்துல பிள்ளை பேர் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காலத்தில் அது நிற்கும் வரைக்கும் சுத்தமாகும் வரைக்கும் உடலுறவு இடைப்படைய மேலாது, அதே போல தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில நேரடிய ஆடை இல்லாமல் சுகம் அனுப்பிக்கும் மேலாது தடை செய்யப்பட்டிருக்குது. ஒரு சஹாபி நபிட்ட வந்து கேட்டாங்க, யார் சொல்லா என்னுடைய மனைவி ஹாயிலா, அதாவது மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது எனக்கு என்ன மனைவியில எதுவெல்லாம் ஹலால் என்று கேட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, இசாருக்கு மேலால் உள்ளது உங்களுக்கு ஹலால் அப்படின்னு சொன்னாங்க. இசார் என்றால் என்னது, ஒரு மனிதன் உடம்புடைய நடுவிலிருந்து கீழ் வரைக்கும் அணியக்கூடிய ஆடைக்கு பேர் தான் இசார். அப்ப நாங்க சொல்றோம் சாரம் என்று சொல்றோம், சாரம் உடம்புடைய நடுவிலிருந்து கீழ் வர கீழ் நோக்கி அணியக்கூடிய உடுப்புக்கு பேர் தான் இசார். இசாருக்கு மேற்பட்ட பகுதியை அனுப்பிக்கலாம், அந்த இசாருக்கு கீழே உள்ள பகுதி அதாவது பெரும்பாலும் முழங்கால் வரைக்கும் உள்ள பகுதி, முழங்காலை கீழே தான், தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி தான் ஒரு ஆணுடைய அவுரத். அப்ப இந்த பகுதி பெண்ணுடைய உடம்புல ஹைலுடைய நேரத்தில் அனுபவிக்கிறது, ஏதாவது தடை செய்யப்பட்டிருக்குது. அடுத்த விஷயங்களை தள்ள வாரக்கிழமை.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.